சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் 25 அத்தியாயம். இன்னும் ஒருவன் யவனர் மரக்கலத்தின் மத்தியில் தெரிந்த ஒரு சிறு விளக்கை தவிர வேறு விளக்குகள் ஏதும் ஏற்படாததால் அந்த மரக்கலத்தின் தளத்தில் இருள் பெரிதும் அடர்ந்து கிடப்பதை கவனித்த கடல் வேந்தன் திருப்திக்கு அறிகுறியாக தலையசைத்து தனக்கு கை கொடுத்த நிலக்கள்ளியை நோக்கி, நிலக்கள்ளி, நீ இந்த மரக்கலத்தில் தைரியமாய் உலாவலாம். மாலுமிகள் எல்லோருமே கரைக்கு போய்விட்டார்கள். அப்படியே யாராவது 4-5 பேர் இருந்தாலும் அவர்களை சமாளிப்பது கஷ்டமில்லை என்று சொன்னார். அவன் பக்கத்தில் நின்றிருந்த நிலக்கள்ளி, மிக வித்தையாயிருக்கிறது. இத்தனை பெரிய மரக்கலத்தை அனாதரவாக விட்டு எல்லா மாலுமிகளுமா கரைக்கு சென்றிருப்பார்கள்? நம்புவது கஷ்டமாயிருக்கிறதே என்றாள் மெதுவாக.
இன்றிரவு கரையில் உள்ள யவனச்சேரியில் யவனர் ரகசிய கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது. அதற்கு எல்லோரும் போயிருக்கின்றார்கள். இந்த மரக்கலம் போர் மரக்கலம் என்பதை மறைக்கப்பட்டு ஏதோ வாணிபத்துக்கு பொருள் குழந்திருக்கும் வணிக மரக்கலமாக அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரக்கலத்தின் தலைவன் இதை வணிக மரக்கலம் என்று நிரூபிக்க பல வணிக பொருட்களை உன் தந்தைக்கு இன்று பரிசாக கொடுத்திருக்கின்றார். இந்த மரக்கலம் 4 நாட்கள் இங்கிருந்து வியாபாரம் நடத்த உன் தந்தையும் அனுமதித்திருக்கின்றார் என்று கூறிய கடல்வேந்தன், இன்னும் 2 நாட்களில் முசிறி துறைமுகத்தில் இன்னும் 2 மரக்கலங்களை எதிர்பார்க்கின்றேன் என்றும் சொன்னார். நிலக்கள்ளி தளத்தை சுற்றுமுற்றும் நோக்கினார். தளத்தில் பாய் தளர்த்தப்பட்ட வெறும் பாய்மரங்களும் அத்தியாவசியமான 2 ஈட்டி வீதம் பொறிகளும் தவிர வேறு எதுவும் காணாததை கண்டு வியந்து,
இந்த மரக்கலத்தில் தாக்கும் சாதனங்கள் ஏதும் இல்லையே, இதை வைத்துக் கொண்டு முசிறியை எப்படி பிடிக்க முடியும் என்று வினவினாள்.
கடல்வேந்தன் அவள் இடையில் கையை செலுத்தி தன்னிடம் இழுத்து கொண்டார். மேல்தளத்தில் தான் சாதனங்கள் இல்லை, நடுத்தளத்தில் இருக்கின்றன காட்டுகின்றேன் என்று சொன்ன கடல்வேந்தன், முதலில் இந்த கப்பல் தலைவன் அறையை ஆராய்வோம் என்று கூறி அனைத்த வண்ணமே அவளை அழைத்து சென்றான் கப்பலின் நடு அறையை நோக்கி. நிலக்கள்ளியும் ஓசைப்படாமல் காலை அடிமேல் அடி வைத்து பூனை போல் நடந்தாள். கடல்வேந்தன் அவளை விட மெதுவாக நடக்க தொடங்கி கப்பலின் ஓரமாகவே சென்று விளக்கின் வெளிச்சம் விழுந்த ஓரிரு இடங்களில் அவளையும் உட்கார வைத்து தானும் உட்கார்ந்து இருட்டிருந்த இடங்களில் எழுந்து நடந்தான். அந்த மரக்கலத்தின் நடுவில் இருந்த அறையில் வெளிச்சம் தெரிந்தது. அதன் வாயிலில் 2 மாலுமிகள் உட்கார்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொற்கள் குளறி வந்ததால் இருவரும் குடித்திருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்ட கடல்வேந்தன், நிலக்கள்ளி, இவர்களை குடித்திருப்பதால் எந்தவித அபாயத்தையோ எதிர்பார்ப்பையோ அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்பது தெரிகிறது. நீ எப்படியே இந்த இரவில் மறைந்திரு, நான் அடித்தளம் வரை போய் வருகின்றேன் என்று கூறிவிட்டு அவள் தடை செய்யும் முன்பு இருளில் மறைந்து விட்டார். திடுக்கிடும் உள்ளத்துடன் தளத்தின் மூலையில் நின்றிருந்த நிலக்கள்ளி தனக்கு ஏற்பட்ட துணிவை பற்றி வியந்தாள்.
எதற்கும் அஞ்சும் எனக்கு இத்தனை துணிவு எங்கிருந்து வந்தது என்று தன்னைத்தானே வினவிக் கொண்டாள். என்ன செய்வது, கொள்ளைக்காரன் மனைவியின் மாங்கல்யத்துக்கு என்றும் ஆபத்துதான். பிசாசுக்கு வாழ்க்கைப்பட்டால் புளிய மரத்தில் ஏறு என்று ஒரு பழமொழி இருக்கிறது. நான் புளிய மரத்தில் ஏறவில்லை, எதிரி மரக்கலத்தில் ஏறியிருக்கின்றேன்
என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். தனக்கு ஏற்பட்ட இத்தனை நெஞ்சுரத்திற்கு கடல்வேந்தன் தான் காரணம் என்று எண்ணமிட்டதாலும், சற்று முன்பு அவன் தனது இடையை இழுத்து அணைத்துக் கொண்டதாலும் இன்பரேகை ஒன்றும் அவள் முகத்தில் பரவலாயிற்று. யவனர் மரக்கலத்தின் தளத்தில் பேராபத்தில் நின்று கொண்டிருந்த அந்த சமயத்தில் கடல்வேந்தனின் துணிகர செயல்களில் தான் பங்கு கொண்ட சமயங்களையும் அந்த சமயங்களில் ஆபத்தோடு கலந்த இன்ப நிகழ்ச்சிகளையும் எண்ணி மகிழ்ந்தாள். சுத்த பயம் கொல்லியாயிருந்த தன்னை எத்தனை வீராங்கனையாக ஆக்கிவிட்டார் கடல்வேந்தன் என்று எண்ணமிட்டதால் சிறிது பெருமிதமும் அடைந்தாள். அவள் எண்ணங்கள் இப்படி சுழன்று கொண்டு இருந்த சமயத்தில் தளத்தின் ஒரு பக்கத்தில் இருந்து நுழைவாயில் மூலமாக கடல்வேந்தன் ஏறி வந்தான். அவள் இருந்த இடம் வந்து, நிலக்கள்ளி, இனி யாரும் நம்மை தடை செய்ய மாட்டார்கள், வா தலைவன் அறைக்கு செல்வோம் என்று அவளை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு தளத்தின் மத்தியில் இருந்த அறையை நோக்கி நடந்தான். அந்த அறைக்கு வந்ததும், நிலக்கள்ளி, நீ முன்னால் சென்று குடித்திருக்கும் 2 காவலர்களிடம் பேச்சு கொடு. தலைவனை பார்க்க வந்திருப்பதாக சொல். அவர்கள் ஏதாவது கேட்டால் பதில் சொல்லாமல் திரும்பி இந்த இடத்தை நோக்கி நடந்து வா என்று சொன்னான். கடல்வேந்தன் எதை சொன்னாலும் காரணம் கேட்டறியாத நிலக்கள்ளி 2 காவலரையும் நோக்கி சென்றாள். அவர்களை தாண்டி அவள் அறையில் நுழைவதாக பாசாங்கு செய்ததும்,
நீல், யார் நீ என்று கேட்டுக்கொண்டு எழுந்தான் ஒரு காவலன்.
அப்படி கேட்டபோது குடிவெறியில் தள்ளாடினான். அதற்குள் எழுந்த இன்னொரு காவலன் அறை வாயிற்படியை பிடித்து நிதானித்துக் கொண்டு நிலக்கள்ளியை உற்று நோக்கி,
இது ஒரு பெண்
என்று உளறினான் தனது சக காவலனை நோக்கி. மெல்ல நகைத்தாள் நிலக்கள்ளி.
இதை கண்டுபிடிக்க இத்தனை நாழியாயிற்றா, அடுத்து நான் யார் என்று கேட்பாய்
என்று நகைப்பின் ஊடே கேட்டாள். முதல் காவலன் அவளின் அணுகி உற்று பார்த்து,
அதையும் சொல், நீ யார் என்று தெரியவில்லை என்றான்.
வழியை விடு, நான் உன் தலைவன் அறைக்குள் போகின்றேன், அவர் வந்ததும் விசாரித்துக் கொள் என்று கூறி நானும் புன்னகையும் செய்தாள். முதல் குடியன் சற்று தள்ளாடி,
ஓ அப்படியா சமாசாரம்
என்று குடிவரியிலும் இடக்காக கேட்டான். அதை பற்றி நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மிரட்டினாள் நிலக்கள்ளி.
வேண்டியதில்லை வேண்டியதில்லை
என்று உளறினான் இரண்டாவது குடிமகன்.
உன் பெயரை மாத்திரம் சொல்லிவிடு, நீ போகலாம்
என்றான் முதல் காவலன். நிலக்கள்ளி சிறிது சிந்திப்பது போல் பாவனை செய்து, பெயரை சொன்னால் ரகசியமாக வைத்துக் கொள்வாயா என்று வினவினாள்.
என்னிடம் இருக்கும் ரகசியம் வெளியே போகாது, இங்கே இருக்கும்
என்று தனது மார்பை தட்டி காட்டினான் காவலன். அப்படியானால் இப்படி தனியாக வா என்று அவனை அழைத்து திரும்பி நடந்தாள் கடல்வேந்தன் இருந்த மறைவை நோக்கி.
அவன் மட்டும் என்ன சத்தி, நானும் வருவேன்
என்று இரண்டாவது காவலனும் தொடர்ந்தான். இருவரையும் கப்பலின் இருண்ட பகுதிக்கு அழைத்து வந்ததும் தனக்கு வெகு அருகில் அழைத்து நிலக்கள்ளி, குனியுங்கள், உற்று கேளுங்கள், கேட்பதை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அவர்களை குனிய வைத்தாள். நான் யார் என்று தெரியாத உங்களுக்கு, நான் தான் மந்திரி மகள் என்றாள் குனிந்த முதல் காவலன்.
மந்திரி மகளா, அவளுக்கு இந்த இரவில் இங்கென வேளு
என்று சீர முயன்று தள்ளாடினார்.
இதே வெறும் கதையடா, இவள் வந்த காரியம் வேறு
என்று கூறி நிலக்கள்ளி மீது கையொன்றை வைக்க முயன்றான் இரண்டாவது காவலன். நீண்ட கை அவனை அணுகவில்லை. பொட்டில் இறங்கிய குருவாளின் பிடி அவனை கீழே சொறியவிட்டது. இன்னொருவன் தனது சகாவுக்கு நேர்ந்த கதையை பார்க்க திரும்பியதும் அவன் தலையிலும் பேரிடி இறங்கியது போன்று பிரமை அடைந்தான். அடுத்து அவனும் சாய்ந்தான் தளத்தில்.
இனி இவர்களை பற்றி கவலை வேண்டாம், வா
என்று நிலக்கள்ளியை அழைத்துக் கொண்டு கப்பல் தலைவன் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொண்டான்.
நிலக்கள்ளி, இந்த அறையில் இந்த கப்பல் வந்திருக்கும் காரணத்தை தேடப் போகின்றேன். நீ கப்பல் தலைவன் ஆசனத்தில் உட்கார்ந்து கொள், கையில் உன் குருவாளை எடுத்துக்கொள், திட்டும் பிரவேசமாக யார் நுழைந்தாலும் அவர்களை கொன்றுவிடு
என்று கூறிவிட்டு ஒரு நிமிடம் வெளியே சென்று திரும்பினான். அவன் வெளியே சென்றதும் கப்பல் தலைவன் ஆசனத்தில் அமர்ந்து கொண்ட நிலக்கள்ளி கையில் தனது குருவாளையும் ஏந்தி கொண்டாள். வெளியே ஏதோ மடக்கி என்று சத்தம் ஒன்று கேட்கவே அது என்னவாக இருக்கும் என்று அவள் எண்ணமிட்ட போது தாழ்பாலும் பூட்டுமாக உள்ளே நுழைந்த கடல்வேந்தன் தாழ்பாளையும் பூட்டையும் அறை மூலையில் வைத்தான். தாழ்பாளை உடைத்து விட்டீர்களா என்று வினவினாள் நிலக்கள்ளி.
ஆம், நாம் இந்த அறையை சோதித்துக் கொண்டிருக்கையில் யாரும் நம்மை வைத்து வெளியில் பூட்டிவிட முடியாது என்று கடல்வேந்தன்
அறை கதவை சாத்திவிட்டு அந்த அறைக்கு அப்பால் இருந்த உள் அறையை நோக்கி நடந்தான். நீண்ட நேரம் அவன் வெளிவராததால் கவலை அடைந்த நிலக்கள்ளி தனது ஆசனத்தை விட்டு எழுந்து உள் அறையை நோக்கி நடந்து வெளியில் இருந்த வண்ணமே உள்ளே நோக்கினாள். அறை முழுவதையும் சின்ன பின்னமாக படுத்தியிருந்தான் கடல்வேந்தன். அறையில் இருந்த ஒரு மரப்பெட்டி திறந்திருந்தது. அதிலிருந்த ஆடைகள் வெளியே போடப்பட்டிருந்தன. மற்ற உல்லாச பொருட்கள் அனைத்தையும் எடுத்து வெளியே போட்டிருந்த கடல்வேந்தன் ஒரு சீலையை மட்டும் மிகுந்த அக்கறையோடு மடித்துக் கொண்டிருந்தான். அவன் உள்ளே தலையை நீட்டியதும்,
வந்த வேளை முடிந்து விட்டது, வா போவோம்
என்று கூறி கிளம்ப சித்தமாயிருந்த சமயத்தில் முன் அறைக்கு வெளியே யாரோ திடமாக நடந்து வரும் காலடி சத்தம் கேட்டதால் உள்ளறை கதவை வேகமாக சாற்றினான் கடல்வேந்தன். நடந்து வந்தவன் உள்ளே நுழைந்து விளக்கு வெளிச்சத்தில் நின்றான். உள் அறையிலிருந்து அவனை பார்த்த கடல்வேந்தன் வியப்பு எல்லை மீறியது.
இவனும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றானா
என்ற வியப்போடு உள்ளுற வினவிக்கொண்ட கடல்வேந்தன் உள் அறையில் அசைவற்று நின்றான். வந்த மனிதன் அறையை சுற்று முற்றும் நோக்கிவிட்டு உள் அறையை நோக்கி வந்தான்.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒலியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.